اللهم ربنا لك الحمد حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. وصلوات ربي وسلامه على حبيب القلوب وطبيبها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، سيدنا وسندنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، இந்த உயர் நோக்கத்தோடு கூடிய நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக பொறுப்பாக இருந்து என்னை இந்த இடத்துக்கு அழைத்து எடுத்த சகோதரர் மௌலவி நியமத்துல்லாஹ் அவர்களே, இந்த கல்லூரியின் அதிபர் சிறதி அதிபர் ஆசிரியர்கள் மாணவிகள் எல்லோரையும் மொத்தமாக விளக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அவனுக்காக ஒன்று கூடி அவனின் பெயரில் நான்கு நல்ல விடயங்களை பகிர்ந்து கொண்டு அவற்றை வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய உறுதியையும் எடுத்துக்கொண்டவர்களாக இந்த இடத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுவனலோகத்திலே அவர்களுடன் நம் எல்லோரையும் ஒன்றாக மறுமையில் வாழச் செய்வானாக. அன்புக்குரியவர்களே, மாணவிகளே, ஆசிரியைகளே, இது உங்கள் பாடசாலை. சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன் பொதுவாக இலங்கையின் எல்லா பாடசாலைகளிலும் பாடசாலை வளவுக்குள் நுழையக்கூடிய எல்லோரும் முழிப்பாக அவர்கள் கண்களில் பட்டு வாசிக்கக்கூடிய வகையில் ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த வாசகம், இது எங்கள் பாடசாலை. பொதுவாக 25 ஆண்டுகளுக்கு முன் அப்படி ஒரு வாசகம் இருந்தது பழையவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் அது இருந்தது, இது எங்கள் பாடசாலை. பாடசாலை வளாகத்துக்குள் நுழையக்கூடிய ஒவ்வொருவரும் நான் இந்த பாடசாலையோடு தொடர்பு உள்ளவன் என்ற உணர்வை கொடுக்கக்கூடிய, இந்த பாடசாலைக்கு எனக்கு கடமை இருக்கின்றது என்ற உணர்வை கொடுக்கக்கூடிய, இந்த பாடசாலையில் எனக்கு பங்கு இருக்கின்றது என்ற உணர்வை கொடுக்கக்கூடிய, இந்த பாடசாலையில் எனக்கு பங்கு பணி இருக்கின்றது என்ற உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான வாசகம் அது. பிறகு கால ஓட்டத்தில் அது இல்லாமல் போய்விட்டது. ஆக இது உங்கள் பாடசாலை என்று நான் சொன்ன வேளை எனக்கு அது இது எங்கள் பாடசாலை என்ற ஞாபகம் வந்தது. அன்புக்குரிய ஆசிரியைகளே, மாணவிகளே, பொதுவாக ஒரு பாடசாலையை எல்லோரும் என்னுடைய பாடசாலை என்று கருதுவார்கள் என்றிருந்தால் அந்த பாடசாலை என்றும் உயர்ந்து நிமிர்ந்து நிற்கும். எப்பொழுது இது என் பாடசாலையா இல்லையா அல்லது எனது பாடசாலை அல்ல என்ற உணர்வு வருமோ அப்பொழுது அந்த பாடசாலையில் இருந்து எல்லோரும் விலகிச் செல்வார்கள். அன்புக்குரியவர்களே, அன்பு தாய்மார்களே, மாணவிகளே, இந்த நிலையில் ஒவ்வொருவரும் இது எங்கள் பாடசாலை என்ற உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன். பொதுவாக ஒரு பாடசாலை என்பது அதற்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது ஒரு மாணவனை அவனது அறிவு, ஆளுமை, விழுமியங்களை விருத்தி செய்து நல்லவனாகவும் வல்லவனாகவும் அவனை வெளிக்கொணர்வதற்கு அதிபரின் நிர்வாகத்தின் கீழ் ஆசிரியர் மாணவர் உறவு முறையில் கற்றல் கற்பித்தல் நடைபெறும் நிறுவனம் பாடசாலை என்று சொல்லலாம். ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவர் தொகை, அதிபர், ஆசிரியர்கள், இப்படியான மனிதர்கள் கூடி நின்று மாணவர்களிடம் அறிவையும் ஆற்றலையும் ஆளுமையையும் விழுமியத்தையும் விருத்தி செய்து விடுவதற்காக வேண்டி கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் அங்கே நடைபெறுகின்ற போது, அங்கே ஒரு நிர்வாகத்தின் கீழ் அது நடைபெறுகின்ற போது அது ஒரு பாடசாலை என்று அழைக்கப்படுகிறது. பாடசாலைகள் பொதுவாக மாணவர்களை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் உருவாக்கி விடுவதற்காக வேண்டி உழைக்கின்றன. இங்கே அன்பு மாணவமணிகளே, நீங்கள் சுமார் 10-12 ஆண்டுகள் படிக்கிறீர்கள். உங்களிடமிருந்து இந்த ஆசிரியர்களும் அதிபரும் முழுமையாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். இங்கே நீங்கள் 5 வயதில் 6 வயதில் நுழைகின்ற காலத்தில் இருந்து நீங்கள் வெளியேறி செல்லுகிற காலம் வரைக்கும் இடைப்பட்ட 10-12 ஆண்டுகளுள் ஒரு முழுமையான மாற்றத்தை வேண்டி உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாடநூல், பாடத்திட்டம், பாட விதானம், பரீட்சை, இவை யாவும் உங்களிடத்தில் ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை தவிர வேறொன்றும் அல்ல. அந்த மாற்றம் உங்களுடைய ஆளுமையில் வர வேண்டும், உங்களுடைய அறிவில் வர வேண்டும், உங்களுடைய விழுமியங்களில் வர வேண்டும். மொத்தமாக மூன்றிலும் வரும்போதுதான் உங்களிடம் மாற்றம் வருகின்றது. வெறும் தகவல்களை உள்வாங்கி மூளையில் சேகரித்து வைத்துக் கொள்கின்ற கல்வி முறை இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. மாற்றமாக தகவல்களை பெற்றதைத் தொடர்ந்து அவற்றில் நல்லவைகளை கொண்டு தனது வாழ்க்கையை செப்பனித்து செழுமைப்படுத்திக் கொள்கின்ற ஒரு கல்வி முறை இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற போது 2 விதமாக சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், வஇன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியனாக தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் அறிவு போதிப்பவனாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு வகையில் சொல்லும் போது, இன்னமா புஇஸ்து லி உதம்மிமா ஸாலிஹல் அக்லாக், நான் நல்ல குணங்களை பரிபூர்ணப்படுத்தி வைப்பதற்காக வேண்டியே அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு அறிவிப்பின்படி மகாரிமல் அஹ்லாக் என்று வந்திருக்கிறது, கண்ணியமான குணங்களை பரிபூர்ணப்படுத்தி வைப்பதற்காக வேண்டியே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள். இந்த 2 நோக்கங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது போன்று மேலெழுந்த வாரியாக நமக்கு தோன்றும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அனுப்பப்பட்டிருப்பது ஆசிரியனாகத்தான், அது ஒரு தகவல். இன்னும் ஒரு கட்டத்தில், நான் நல்ல குணங்களை பரிபூர்ணப்படுத்தி வைப்பதற்காக வேண்டித்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள். ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்லுகிறாரே வேலை, நற்குணங்களை முழுமைப்படுத்தி வைக்க அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவதானது ஒன்றுக்கொன்று முரண்படுவது போன்று தோன்றும். விடயம் அவ்வாறல்ல. மாற்றமாக அவர்களுடைய நோக்கம் நல்ல குணங்களை பரிபூர்ணப்படுத்தி வைப்பதுதான். அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும், மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நல்ல குணங்கள் எவை என்பதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் அல்லவா? அதனை செய்வது ஒரு கற்பித்தல் பணியாக நபி அவர்கள் கணக்கெடுத்திருக்கிறார்கள். ஆகவே தான் நல்ல குணங்களை மக்கள் மத்தியிலே ஊட்டி தெரிவித்து அறிவித்து உழைக்கக்கூடிய ஒரு ஆசிரியனாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி வைத்தார்கள். எனவே இங்கே ஆசிரியர்கள், ஆசிரியைகள் இருக்கிறீர்கள், உங்களுடைய பணி சிறந்த பணி என்று உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று மூதாதையர்கள் சொல்லித்தர நாம் கேட்டிருக்கிறோம், செவிமடுத்திருக்கிறோம். மூதாதையர்களின் அந்த உயர்ந்த மொழியை தாரக மந்திரமாக கொண்ட ஆசிரிய பணியிலே ஈடுபடுகிற நீங்கள் உத்தமமான ஒரு தொழிலை உத்தியோகத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தொழிலின் உத்தியோகத்தின் உயர்வை அருமையை பெருமையை தெரிந்து கொள்வதென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஒரு ஆசிரியனாக உலகத்திற்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார்களே அது மாத்திரம் போதுமானதாக இருக்கிறது. ஆகவே இந்த வகையில் நபி அவர்கள் உலகத்திலே மனிதர்களுக்கு நல்ல குணங்களை போதிக்க வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி பேசுகிற வேளையிலே குர்ஆனில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் மனிதர்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுக்கிற அதே வேளை அவர்களை அந்த போதனைகளின் ஊடாக அவற்றின் அடிப்படையில் அவற்றை தழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தி நல்லவர்களாக மாற்றுகின்ற பணியையும் அவர்கள் செய்து வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அறிவித்து வைத்திருக்கிறான். எழுவராசிக்கு தெரியாத அரபு சமூகத்தவர்கள் மத்தியிலே அவர்களிலிருந்து ஒரு தூதரை அல்லாஹ்தான் அனுப்பி வைத்தான். அவர் என்ன செய்கிறார் என்றால் அல்லாஹுவின் வசனங்களை அத்தாட்சிகளை அவர்களுக்கு எடுத்து ஓதிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது அவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மக்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மையானவர்களாக ஆக்குவதென்பது அவர்களிடத்திலே குர்ஆன் ஹதீஸின் போதனைகளை அவர்களுக்கு சொல்லி அவற்றின் ஊடாக அவர்களை பசுமையாக அவற்றின் ஊடாக அவர்களை நல்லவர்களாக அவற்றின் ஊடாக அவர்களை தூய்மையானவர்களாக பசும் பால் போன்ற வெண்மையான உள்ளமும் வெண்மையான உடல் நடத்தையும் உள்ளவர்களாக அவர்களை ஆக்க வேண்டிய பணியையோடு அல்லாஹத்தாலா அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று குர்ஆனிலே படிக்கிறோம். அன்புக்கு உரியவர்களே, அருமை மாணவிகளே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வெறும் கல்வியை மட்டும் கொடுத்து விட்டு போவதற்காக வேண்டி அனுப்பப்படவில்லை, கல்வியோடு கூடிய ஒரு வாழ்க்கையையும் கொடுத்து விட்டு போவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இன்று உலகத்தில் ஏற்பட்டுள்ள பெரும் தேக்க நிலை என்ன தெரியுமா? அறிவு தேக்க நிலை அல்ல, அறிவோடு கூடிய பண்பாட்டு தேக்க நிலை. பண்பாட்டு வீழ்ச்சி என்று பேசுகின்றோமே, அறிவு உயர்ந்திருக்கிற அளவுக்கு நடத்தை உயரவில்லை, பண்பாடு உயரவில்லை. அறிவு கொடிகட்டி பறக்கிறது, உயர்ந்து உயர்ந்து சென்றிருக்கிறது, ஆகாயத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது மனிதனின் அறிவு ஆராய்ச்சி. ஆனால் நடத்தை கெட்டு போயிருக்கிறது. இதன் விளைவை இன்று நமது நாடும் கண்டுகொண்டிருக்கிறது. நமது நாட்டுக்கு முன் ஏனைய நாடுகள் கண்டுகொள்ள ஆரம்பித்திருக்கின்றன. ஐரோப்பிய நாடு, அமெரிக்க நாடு போன்ற நாடுகள் இந்த அறிவின் மட்டும் தங்கியிருந்தது. அதனுடைய நோக்கமாகிய பண்பாட்டை தவறவிட்டது. அதனால்தான் இன்று அறிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். பண்பாட்டு சிகரங்களை நம்மால் கண்டுகொள்ள முடியாமல் போய்விட்டது. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இதனால்தான் இன்று ஐரோப்பிய நாடுகளிலே அமெரிக்காவிலே பாடசாலைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இதனை நான் சொல்லுகின்ற வேளையிலே நீங்கள் புருவ முயற்சி பார்க்கக்கூடும். பாடசாலைக்கு செல்ல தேவையில்லை, வீட்டிலேயே கல்வியை கொடுத்துக் கொள்வோம் என்ற முடிவுக்கு கிறிஸ்தவ உலகம் அண்மை காலமாக வந்துவிட்டது. நீங்கள் கனடாவுக்கு போய் பார்க்கலாம், அமெரிக்காவுக்கு போய் பார்க்கலாம், இங்கே ஹோம் ஸ்கூல் கன்செப்ட் இருக்கிறது. வீட்டு பாடசாலை என்று அதனை நாம் தமிழில் அழைத்துக் கொள்ளலாம். வீட்டு பாடசாலை இன்று கனடாவிலேயும் அமெரிக்காவிலேயும் அது சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அங்கே அதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை நான் சற்று விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு இதனை புரிந்து கொள்வது இலகுவாக இருக்கும். அதாவது வீட்டிலே தாய் அல்லது தந்தை அல்லது இருவரும் சேர்ந்து வீட்டில் உள்ள தனது பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்கலாம். பாடசாலைக்குரிய பாடத்திட்டத்தை அவர்கள் படித்துக் கொடுப்பார்கள். அவர்கள் பாடசாலைக்கு போக தேவையில்லை. அவர்கள் தேவையான பரீட்சை அவ்வப்போது எழுதிக் கொள்வதற்குரிய பதிவு அங்கே இருக்கும். அவர்கள் பரீட்சையை எழுதிக் கொள்வார்கள். ஏன் பாடசாலைக்கு அனுப்பக்கூடாது, ஏன் இந்த முடிவுக்கு வந்தார்கள் என்றால், பிள்ளை பாடசாலைக்கு போய்தான் தேவையில்லாத அத்தனையையும் பழகிக் கொண்டு வருகிறான். வேண்டாத அத்தனை பழக்க வழக்கங்களும் பாடசாலையில் வைத்துத்தான் அவன் உள்வாங்கிக் கொண்டு வருகிறான். கண்ணெடுத்து ஷூட் பண்ணுவது உட்பட அத்தனையும் அவன் பாடசாலையில் இருந்துதான் பழகிக் கொண்டு வருகிறான் என்ற பயம் இன்று கிறிஸ்தவ உலகத்தை ஆட்டி படைத்திருக்கிறது. அதன் விளைவுதான் ஹோம் ஸ்கூல், வீட்டு பாடசாலை வந்திருக்கிறது. கனடாவிலே இன்னும் ஏற்பாடு என்ன தெரியுமா? வீட்டிலே வைத்து படித்துக் கொடுப்பதற்கு தாயோ தந்தையோ முன் வந்தால் அவர்கள் தொழிலுக்கு போக தேவையில்லை, அதற்குரிய சமமான ஒரு இழப்பீட்டை அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கிறது. இந்த அளவுக்கு பாடசாலைகளில் இருந்து சமூகம் வேண்டாம் என்று ஒதுங்கி போகக்கூடிய ஒரு காலத்தை உலகம் சந்தித்திருக்கிறது. நான் பயப்படுகிறேன், அந்த காலம் அல்லது அந்த நிலை இன்று நமது நாட்டிலும் இன்னும் கொஞ்ச நாட்களில் வந்துவிடுமோ என்று. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, அன்பு ஆசிரியைகளே, மாணவிகளே, இப்படி கல்விக்கும் நடத்தைக்கும், அறிவுக்கும் நடத்தைக்கும் இடையிலான இடைவெளி பெரிய ஒரு இடைவெளியாக மாறிப்போயிருக்கிறது. அறிஞன் என்பவன் ஒரு நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற கருத்து உலக மட்டத்திலே வாயளவில் பேசப்பட்டாலும் நடைமுறையில் இல்லாமல் போயிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே நான் ஏலவே சொன்னது போன்று, ஒரு அறிஞன் என்பவன் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும். வெறும் வல்லவனாக மட்டும் இருந்து போதாது, நல்லவனாகவும் இருக்க வேண்டும். இந்த பாடசாலையிலே உங்களுக்கு வெறும் அறிவை மட்டும் கொடுத்து குடத்துக்குள் நீரை மாத்திரம் ஊற்றிவிட்டு குடத்தை மூடி வைக்கிற பண்பு அல்ல ஆசிரியர் தொழில். மாற்றமாக ஆசிரியர் உங்களுக்கு தகவல்களை உங்களது மூளைகளிலே கொடுத்துவிட்டு மூளையிலிருந்து வெளிவந்து உங்களுடைய அங்க அவயவங்களில் அவை மிளிர வேண்டும் நடத்தையிலே நடைமுறையிலே என்பதற்காக வேண்டி முளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை வெறும் வல்லவர்களாக மட்டும் ஆக்கிவிட்டு உற்பத்தி செய்துவிட்டு சமூகத்திலும் ஒப்படைப்பது அவர்களுடைய பணியின் முடிவாக இருக்க மாட்டாது. உங்களை அத்தோடு வல்லவர்களாகவும் ஆக்கி உற்பத்தி செய்துவிட்டு போவதுதான் அவர்களுடைய பணியின் நிறைவாக இருக்கும் என்பதை அவர்கள் முடிவாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தான் ஆசிரிய பணி, எல்லா பணிகளை விடவும் உயர்ந்து நிற்கிறது. மனித உருவாக்க பணி, உங்களின் ஆசிரியர்கள் மனிதர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே பொருள் உற்பத்திகள் இருக்கின்றன, உலகத்திலே வாகன உற்பத்தி இருக்கிறது, சமையல் உபகரண உற்பத்தி இருக்கிறது, கட்டிட பொருள் உற்பத்தி இருக்கிறது. இப்படி பல வகையான உற்பத்திகள் நடைபெறுகின்றன. ஆனால் மனித உற்பத்தி எங்கேயாவது நடைபெறுகின்றது என்றால் அவை மதரசாக்கள், பாடசாலைகள். அங்கே மனிதர்களை உற்பத்தி செய்கிற பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஆசிரியர்கள். ஆகவே தான் எத்தனை உற்பத்திகள் உலகத்திலே நடைபெற்றாலும் அத்தனை உற்பத்திகளை விட மேலான உற்பத்தி மனித உற்பத்தி. எத்தனை உற்பத்தியாளர்கள் உலகத்திலே தோன்றி உலகத்துக்கு உற்பத்திகளை வழங்கிக் கொண்டிருந்த போதிலும் அத்தனை உற்பத்தியாளர்களிலும் மேலான உயர்ந்த உற்பத்தியாளர்களாக ஆசிரியர்கள் கருதப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய மாணவர்களே, மாணவிகளே, இப்படி ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக 10-12 ஆண்டுகள் இந்த பாடசாலை வளாகத்தில் நீங்கள் கழிக்கிறீர்கள். முடிவில் நீங்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வெளியேறி செல்ல வேண்டும். இதற்காக வேண்டித்தான் இந்த ஊரின் பிரமுகர்களும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஆசிரியர்களுக்கு பக்கபலமாக நின்று உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் அடைய நினைப்பதை அடைந்து கொள்வதற்கு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகமூட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். அன்பு மாணவ மணிகளே, பொதுவாக கல்வியை அடைவதற்கு பல வகையான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கின்றன. அவற்றுள் முதலாவது ஒரு இலட்சியத்தோடு படிக்க வேண்டும். ஏனோ தானோ என்று எப்படியும் நடந்து போகட்டும், நான் ஏதோ ஒருவனாக ஆகிக்கொள்ளட்டும், நான் எப்படியோ உருவாகிக் கொள்வேன் என்ற மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல், மாற்றமாக நான் இப்படியானவனாகத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு நீங்கள் படிக்க வேண்டும். அதுதான் இலட்சியத்தோடு படிக்க வேண்டும் என்ற கூற்றாக இருக்கிறது. 6-7 வகுப்பு வரும்போது உங்களிடத்திலே உங்களுக்கு கற்றுத்தருகிற மரியாதைக்குரிய ஆசிரியர்கள் உங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க வேண்டும் அல்லது எதிர்காலத்தில் என்னவாக இருக்க விரும்புகிறீர் என்று கேள்வி கேட்பார்கள். அதையும் கூட ஆங்கிலத்தில் தான் கேட்க பழகி இருக்கிறார்கள் போல, வாட் இஸ் யுவர் அம்பிஷன் என்று கேட்பார்கள். உங்களுடைய எதிர்காலே உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக ஆக போகிறீர்கள் என்ற கேள்விதான் அது. இதனை ஒரு கேள்வியாக அன்று தொட்டு நாம் படிக்கிற காலத்திலிருந்து கேட்பது வழக்கமாக இருந்தது. ஆனால் நம்மிடத்திலே ஒரு தெளிவான வரையறுக்கப்பட்ட சிறப்பான ஒரு இலட்சியம் இருக்க வேண்டும் அன்புள்ள மாணவ மணிகளே. இலட்சியம் இல்லாமல் நமது வாழ்க்கையிலே நாம் கற்பது அது ஒரு தேவையில்லாத பல விடயங்களை நாம் கற்பதற்கு வழிவகுத்துவிடும். ஆகவே நான் இன்ன ஆளாக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த இலட்சியத்தோடு நீங்கள் படிக்க வேண்டும். இலட்சியங்கள் எப்பொழுதும் உயர்ந்தவையாக இருக்க வேண்டும். அற்பமானவை சாதாரணமானவை நமது வாழ்க்கையில் உள்ள இலட்சியங்களாக இருக்கக்கூடாது. இன்னவாக யுஹிப்பு மஆலியல் உமூரி வ அஸ்ராஃபஹ வ யக்ரஹு ஸஃஸாஃபஹ என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக அல்லாஹ் காரியங்களில் உயர்ந்தவற்றையும் சிறப்பானவற்றையும் விரும்புகின்றான், அவற்றில் அற்பமானவற்றை அவன் வெறுக்கிறான் என்றார்கள். ஒரு முஃமின் உயர்ந்தவன் அவரின் இலட்சியங்களும் உயர்ந்தவையாக இருக்க வேண்டும். சாதாரணமான இலட்சியங்களை வைத்துக் கொண்டு நாம் வாழ முடியாது. ஒரு சாதாரண எளிய உழைப்பில் நான் இருக்க வேண்டும் என்று ஒருவன் முடிவு கட்டிக் கொள்ளக்கூடாது. நமது எண்ணங்கள் உயர்ந்து இருக்கிற அளவுக்கு நமது எதிர்கால நன்றாக உயர்ந்திருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அற்பமானவர்கள் எப்பொழுதும் சாதாரணமான எண்ணங்களை வைத்துக் கொள்வார்கள். ஒரு கவிஞர் சொன்னது போன்ற அரபு மொழியிலே, அலா கத்ரி அஹ்லில் அஸ்மி தஸ்தில் அஸாயிமு வ தஸ்தி அலா கத்ரில் கிராமில் மசாரிமு வ தஅஸூமு ஃபி ஐனி ஸஹீரி ஸிகாருஹா வ தஸ்ஸூரு ஃபி ஐனில் அஸீமில் அஸாயிமு. யார் யாரெல்லாம் உறுதியான எண்ணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய உறுதியான எண்ணங்களுக்கு ஏற்பத்தான் அவர்களுடைய விடயங்களும் சாத்தியமாகிக் கொண்டிருக்கும் என்ற வகையில் கருத்துப்பட அவர் சொல்லிவிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிறியவனின் பார்வையிலே சிறியவையும் பெரியவையாக இருக்கும், பெரியவனின் பார்வையிலே பெரியவையும் சிறியவையாக இருக்கும். சிறிய எண்ணங்களோடு இருப்பவன் அவன் பெரிய எண்ணங்களும் கூட அவனுடைய பார்வையில் சிறியவையாக இருக்கும். ஆகவே நாம் எவ்வளவு உயர வேண்டும் என்று எண்ணம் வைக்க வேண்டுமோ அவ்வளவு உயர நாம் எண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கதையை சொல்லுகிறேன், அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது நடைபெற்ற கதை. ஒரு கிராமம், கிராமம் என்பது குக்கிராமம் என்று நான் சொல்லலாம். இன்று அல்ல, சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன் அது ஒரு குக்கிராமம். அந்த குக்கிராமத்தில் ஒரு மாணவன், ஒரு முஸ்லிம் மாணவன் படிக்கிறான். ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியர் ஒவ்வொருவரையும் பார்த்து, பொதுவாக நாளை நீங்கள் வகுப்புக்கு வரும் பொழுது ஒவ்வொருவரும் தான் என்னவாக இருக்க விரும்புகிறேன் என்று எழுதிக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அடுத்த நாள் எல்லோரும் வருகிறார்கள், ஒவ்வொருவரும் நான் ஒரு சட்டத்தரணியாக வர வேண்டும், நான் ஒரு மருத்துவராக வர வேண்டும், நான் ஒரு ஆசிரியராக வர வேண்டும், நான் ஒரு எழுத்தாளராக வர வேண்டும், நான் ஒரு கவிஞராக வர வேண்டும், நான் ஒரு இலக்கியவாதியாக வர வேண்டும், நான் ஒரு இப்படி இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்கிறார்கள். ஆனால் ஒரு மாணவன் மட்டும் அவனுடைய ஒரு பெரிய காகிதத்தை கொண்டு வந்து ஆசிரியரிடம் கொடுக்கிறான். அந்த காகிதம் வெறும் அவனுடைய இலட்சியத்தை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு காகிதம் அல்ல. அவனுடைய இலட்சியத்தின் விளைவாக அவனுடைய எதிர்காலத்தில் அவனுடைய காரியாலயம் எப்படி இருக்கும், அந்த காரியாலயத்தின் வளவு எப்படி இருக்கும், காரியாலயத்தின் கட்டடம் எப்படி இருக்கும், காரியாலயத்தின் உள்கட்டமைப்பு எப்படி இருக்கும், காரியாலயத்தின் வெளியிலே காப்பாக்கிங் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் வரைபடமாக அவன் வரைந்து கொண்டு வந்து ஆசிரியரிடத்திலே கொடுத்தான். அவன் வரைந்து கொண்டு வந்தது என்ன தெரியுமா, நான் ஒரு காலத்தில் என்னுடைய இலட்சியம் என்ன தெரியுமா, ஒரு ஐடி என்ஜினியராக வர வேண்டும், தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளராக வர வேண்டும் என்பது. ஆசிரியர் பார்த்துவிட்டு சொன்னார், இதையெல்லாம் நீ செய்வது சாதிப்பதாக இருந்தால் நீ ஒரு நகரப்புற பாடசாலையிலே படிக்க வேண்டும், ஆங்கில பாடசாலையிலே படிக்க வேண்டும், உன்னுடைய குடும்பத்தில் நிறைய இதற்கு பணம் தேவை, செலவழிப்பதற்கு ஆள் தேவை, உன்னுடைய தந்தையோ ஒரு சர்க்கஸ் மேன், அவருடைய வருமானத்தின் கம்மியை ஆசிரியருக்கு தெரியும். உன்னுடைய தந்தை ஒரு சர்க்கஸ் மேன். ஆகவே உம்மால் நீ படிக்கக்கூடிய இந்த குக்கிராமத்தில் நீ படிக்கக்கூடிய இந்த ஒரு சிறிய வசதிகளற்ற அடிப்படை வசதிகள் கூட போதாத ஒரு பாடசாலையில் நீ படிக்கின்ற இந்த சிங்கள மொழி மூல சுய பாஷாவில் படிக்கின்ற இந்த பாடசாலையில் இருந்து உன்னுடைய குடும்பத்தின் பொருளாதார பின்னணி நிதி பின்னணியை பார்க்கின்ற போது இதையெல்லாம் சாத்தியப்படாது. ஆகவே நீ நாளை வரும் வேண்டும், உன்னால் சாத்தியமாக கூடிய ஒரு இலட்சியத்தை நீ எழுதிக்கொண்டு வர வேண்டும். மாணவன் திரும்பி சென்றான் பாடசாலை விட்டு. இரவு அந்த காகித தாளை வைத்துக் கொண்டு யோசித்து யோசித்துக் கொண்டிருக்கிறான். அவனின் தந்தை பார்க்கிறார், என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் கடுமையாக? அவன் சொல்லுகிறான், தந்தையே இப்படி இப்படி நடந்து போனது. தந்தை கேட்கிறார், அதற்கென்ன மாற்றிக்கொள்ளலாமே. அவன் சொன்னான், இல்லை நான் இப்படித்தான் வர வேண்டும். தந்தை சொன்னார், அப்படி உன்னால் ஆக முடியும் என்று உனக்கு வைராக்கியம் இருக்கிறதா? உன்னுடைய ஆசிரியர் சொல்லுகிறார் என்பதற்காக உன்னுடைய எதிர்கால திட்டத்தை மாற்றிக்கொள்ளாதே. மாணவன் முடிவு செய்தான், இதே வரைபடத்தோடு அடுத்த நாள் பாடசாலைக்கு சென்றான். எங்கே உன்னுடைய திட்டத்தில் மாற்றம்? அவன் சொன்னான், அதே காகிதத்தோடு தான் வந்திருக்கிறேன் நீட்டினான். ஆசிரியர் சொன்னார், இதற்காக உனக்கு 10 புள்ளிகளை வெட்ட வேண்டும். பரவாயில்லை ஆசிரியரே, எனக்கு 10 புள்ளிகளை வெட்டுங்கள். உங்களுடைய பார்வையில் இது சாத்தியம் இல்லை, என்னுடைய பார்வையில் இது சாத்தியம். அன்பு மாணவ மணிகளே, 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அவர் பிரான்சிலே இருக்கிறார். அவர் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைத்தாரோ அப்படியாக ஆகியிருக்கிறார். மாதாந்தம் அவருடைய வருமானம் பல இலட்சக்கணக்கான ரூபாய்கள். அன்பு மாணவ மணிகளே, இது ஒரு மனிதனுடைய இலட்சியம். அவன் பெரியவனாக ஆக வேண்டும் என்பதற்கு அவருடைய இலட்சியம் பிரதானமானது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற வேளையிலே அவர்களுக்கு வயது வெறும் 10 தான். அவர்களே கூறுகிறார்கள், வஅன கதீல், நான் கிதான் கத்னா செய்ய விருத்த சேதனம் செய்யப்படக்கூடியவனாக இருக்கும் காலப்பருவத்தில் நபி அவர்கள் வஃபாத்தானார்கள். இன்று போல் 40 நாட்களில் கத்னா செய்வது அன்று இருக்கவில்லை. அரபு சமூகத்திலே அன்றைய காலத்திலே 10-11 வயதில் தான் கத்னா செய்வார்கள். அதுதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகிற இந்த செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா உலகம் வியக்கின்ற ஒரு அறிஞர். அவரின் அறிவு, அவர்களின் ஞானம், அவர்களின் விளக்கம், அவர்களின் புரிதல், அவர்களின் நினைவாற்றல், இவற்றையெல்லாம் உலகம் கண்டு வியக்கும். அல் குர்ஆன் வியாக்கியானிகளின் தலைவர் என்ற பட்டத்தை பெற்றவர்கள். அவர்கள் யோசிக்கிறார்கள், நபி அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், எனக்கு வயது 10 தான், வெறும் 10 கூட. தன்னோடு ஒருவரை நோக்கி சொல்லுகிறார்கள் ஒரு அன்சாரி தோழர், வாழ்கன் நபி அவர்களின் தோழர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள், நாம் போய் அவர்களிடத்திலிருந்து கல்வி படித்துக் கொள்வோம். அந்த சஹாபியின் இலட்சியத்தை பாருங்கள். சொன்ன போது இவர்கள் அழைத்த அந்த அன்சாரி தோழர் சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் நிறைய பேர் இருக்கின்ற போது உம்மிடத்தில் மனிதர்கள் அறிவு படிக்க வருவார்கள் என்று நினைக்கிறீரான்? நபி அவர்களுடைய தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நீர் நினைக்கிறீர் நீர் இவர்களிடம் இருந்து படித்து மனிதர்கள் உங்களிடம் அறிவு படிக்க வர வேண்டும் என்று ஒரு இலட்சியத்தை கட்டிக்கொண்டிருக்கிறீர். இதுவெல்லாம் நடக்காது என்ற வகையில் அவர் சொல்லிவிட்டார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்வதை பாருங்கள், ஒரு இலட்சிய புருஷனாக அந்த மாணவன் இருந்திருக்கிறார். அதனால் தான் இன்றும் இலட்சிய உலகம் அவரை புருவமுயர்த்தி பார்க்கிறது. என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நான் அந்த அன்சாரி தோழரை விட்டுவிட்டேன், பிறகு நான் நபி அவர்களுடைய தோழர்களிடம் சென்று சென்று படிக்க ஆரம்பித்தேன். ஒருவரிடம் ஒரு ஹதீஸ் இருப்பதாக நான் கேள்விப்பட்டால் அவருடைய வீட்டுக்கு போவேன். அவர்களுடைய தியாகத்தை பாருங்கள், அவர்களின் முயற்சியை பாருங்கள், அவர்களின் ஈடுபாட்டை பாருங்கள். அன்பு மாணவ மணிகளே, வெறும் 10-12 ஆண்டுகள் பாடசாலைக்கு வருவது, புத்தகங்களை தூக்கிக் கொண்டு வருவது, வகுப்பறையில் அமருவது, ஆசிரியர்கள் சொல்லுவதை உள்வாங்குவது, பின்னர் மூடி வைப்பது, சலவாத்தும் சொல்லி சுபஹானக்கல்லாஹும்ம கஃபாரத்துன் மஜ்லிஸ் சொன்ன பிறகு வீட்டுக்கு செல்வது, பிறகு அடுத்த நாள் வரும் போது பாடசாலை புத்தகங்களையும் பேக்கையும் தூசு தட்டி எடுத்துக் கொள்வது, இதுவல்ல முயற்சியின் உண்மையான வடிவம். நாம் பாடசாலைக்கு வெளியே அதிகமான நேரம் நம்முடைய கல்விக்காக செலவழிக்க வேண்டும். இந்த சஹாபியை பாருங்கள், வெறும் சின்ன வயதுதான், உங்களுடைய வயதை விடவும் குறைந்த வயதில் இருக்கிறார் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு வருடத்தில் ஹதீஸ் இருப்பதாக கேள்விப்பட்டால் நான் போவேன், அவர் கைலூலா உறங்கிக் கொண்டிருப்பார். ஜுஹ்ருக்கு முன் ஒரு உறக்கம் இருக்கிறது, கைலூலா. தஹஜ்ஜுத் தொழுபவர்களுக்கு அது சுன்னத்தான உறக்கமாக இருக்கிறது. நான் என்ன செய்வேன் தெரியுமா? அவருடைய வீட்டு வாயலில் எனது குப்பாயத்தை தலையணையாக வைத்து சாய்ந்து கொள்வேன். ஆசிரியர் தூங்குகிறார் என்றால் அல்லது ஏதோ ஒரு அலுவலில் இருக்கிறார் என்றால் ஒரு மாணவர் அவரை அந்த நேரத்தில் போய் அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவருக்கு அந்த நேரத்தில் ஏதோ அசௌகரியங்கள் ஏற்பட்டுவிடும். அதனால் இந்த ஒழுக்கத்தை படியுங்கள். இந்த சம்பவத்திலே நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் இலட்சியம், அவர்களின் ஈடுபாடு, அவர்களின் முயற்சி, அவர்கள் ஆசிரியர்களோடு வைத்திருக்கிற மரியாதை, ஆசிரியர்களுக்கு காட்டுகிற ஒழுக்கம், இவற்றையெல்லாம் நீங்கள் நிறைய நிறைய படிக்கிறீர்கள். இப்பொழுது அவர்கள் சொல்வதை படியுங்கள். அவர் தூங்கி எழுந்து என்னை வந்து பார்ப்பார். இதற்கிடையில் பாலைவனத்து காற்று அங்கிருந்த மண்ணை தூசை என் மீது கொண்டு வந்து போட்டு இருக்கும். அறிவு பயணத்தில் ஒரு மாணவன் சகித்துக் கொள்ள வேண்டியவை ஏராளம் இருக்கின்றன. பொறுமையை படியுங்கள். இந்த சம்பவத்திலே அறிவு பயணத்திலே சில அசௌகரியங்கள் இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்கும், சில நஷ்டங்கள் இருக்கும், சில நிஷ்டூரங்கள் இருக்கும். இவற்றையெல்லாம் நாம் சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிலர் சில வேளைகளிலே பாடசாலைக்கு வருவது தூரத்தில் இருந்து வர வேண்டியிருக்கும். சில வேளையிலே பாடசாலைக்கு வருவதிலே தங்குதடைகள் இருக்கும். மழை காலத்திலே வருவதிலே தங்குதடை இருக்கும். பாடசாலைக்குள் எத்தனையோ அடிப்படை வசதிகள் குறைந்த நிலையில் இருப்பீர்கள். அந்த நேரத்திலே மேசைகள் கதிரைகள் உடைந்திருக்கும். இவற்றையெல்லாம் நாம் சகித்துக் கொள்ளக்கூடிய பண்பை நாம் படிக்கிறோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? காற்று என் மீது தூசை கொண்டு வந்து போட்டிருக்கும். இந்த நேரத்திலே நான் சாய்ந்து கொண்டிருப்பேன். தூக்கம் விழித்து அவர் வெளியே வந்து பார்த்துவிட்டு என்னை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலின் தந்தையின் சகோதரனின் மகனே என்று அழைப்பார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் தந்தை அப்பாஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை அப்துல்லா, இருவரும் சகோதரர்கள். இருவர்களுக்கும் இருவருக்கும் பிறந்தவர்கள் தான். அப்பாஸுக்கு பிறந்தவர் அப்துல்லா, அப்துல்லாவுக்கு பிறந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் அந்த சஹாபி அழைக்கும் போது நபி அவர்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கிற கண்ணியத்தை பாருங்கள். அந்த சஹாபிகள், அல்லாஹ்வுடைய தூதரின் தந்தையின் சகோதரரின் மகனே, எனக்கு நீங்கள் வரும்படி அனுப்பியிருந்தால் நான் உங்களிடத்திலே வந்திருப்பேனே, ஏன் நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்பார்கள். என்ன தேவையாக வந்தீர்கள்? வரும்படி எனக்கு செய்தி அனுப்பியிருந்தால் நான் உங்களிடத்தில் வந்திருப்பேனே. சொல்லுவார்களாம், நான் உங்களிடத்தில் வருவதற்கு அருகதை உள்ளவன். மாணவன் தான் ஆசிரியரிடத்தில் போக வேண்டும். ஆசிரியர் மாணவனிடத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அந்த ஒழுக்கத்தை படிக்கிறீர்கள். பிறகு சொல்லுகிறார்கள், நான் அவரிடம் ஹதீஸை படித்துக் கொண்டு வருவேன். இப்படி முயற்சி செய்து 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 பகீரத பிரயத்தனம் செய்து செய்து ஹதீஸ்களையும் வேறு விடயங்களையும் இஸ்லாத்தை படிக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், ஒரு காலம் வந்தது, மனிதர்கள் என்னிடம் என்னை புடைசூழ இருந்து என்னிடம் கல்வி தேடலானார்கள். அப்துல்லாஹுவாகி என்னிடம் மனிதர்கள் ஈ போன்று முக்கியா மொய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சி வந்திருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்லுகிறார்கள். மனிதர்கள் என்னை சூழ்ந்து நிற்பார்கள் படிப்பதற்கு. அவர்களின் உயர்ந்த எண்ணம், அவர்களின் உயர்ந்த இலட்சியம் கைகூடி இருப்பதை பாருங்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த எந்த மனிதனை நான் ஆரம்பத்தில் கூப்பிட்டேனோ அந்த அன்சாரி இளைஞன் என்னை பார்த்து அந்த நேரத்திலே சொன்னான், இந்த இளைஞன் என்னை விட புத்திசாலியாக இருந்தான் என்று. அன்புக்குரிய மாணவிகளே, இப்படியான இலட்சியம் இருக்க வேண்டும், இப்படியான ஈடுபாடு இருக்க வேண்டும், இப்படியான முயற்சி இருக்க வேண்டும், இப்படியான ஆசிரியர்களை கௌரவிக்கிற பண்பு இருக்க வேண்டும், இப்படியான பொறுமை இருக்க வேண்டும், இப்படியான சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். இதன் போதுதான் நீங்கள் உங்களது கல்வியிலே முன்னேறலாம். இரண்டாவது, முயற்சியை படிக்கிறீர்கள். அவ்வா முயற்சி செய்கிற போதுதான் உங்களுக்கு வாயல்களை திறந்து தருகிறார். முயற்சி முக்கியமானது. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எவர்கள் நமக்குள்ளே முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களைத்தான் நாம் நமது வழிகளிலே நடத்துவோம். எவர் எமது அறிவு வழியிலே முயற்சிக்கிறாரோ நாம் அவரை அறிவு வழியிலே நடத்துவோம் என்பதை அல்லாஹுத்தாலா இன்னும் பல விளக்கங்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனம் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் அதில் ஒரு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல் ஜித்து யுதுனி குல்ல அம்பின் ஷாஃபிஈ வல் ஜித்து யஃப்தஹு குல்ல பாபின் முஃலகி என்று ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முயற்சியின் விளைவை பற்றி பேசியிருக்கிறார்கள். முயற்சி இருக்கிறது, அது தூரத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் சமீபமாக்கி வைக்கிறது, அடைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வாயிலையும் திறந்து விடுகிறது என்கிறார்கள். முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். புத்தகங்களை தூக்கி தூக்கி படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், புத்தகங்களுக்குடையே நீங்கள் இருக்க வேண்டும், இறுதி வரைக்கும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தான், வாழ்வியலின் ஓர் அம்சத்தில் மட்டுமல்ல. நாம் முயற்சி செய்யாமல் மந்திரத்தால் மாங்காய் விழும் என்று பகற்கனவு காண்டு கொண்டிருக்க கூடாது. நம்மிலே பல மாணவர்கள் இருக்கிறார்கள், முயற்சி ஓரளவு செய்வார்கள், அதிகமான அளவு முயற்சி செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? வகுப்பறையில் நமக்கு கிடைப்பது போதுமானதாக இருக்க வேண்டும், நாம் அதனை நீட்டி படிப்பதற்கு நாம் நமக்கு நேரம் கொடுப்பதற்கு நாம் தயாரில்லை, நமக்கு வேறு பல அலுவல்கள் இருக்கின்றன, நமக்கு வேறு பல தோழிகள் இருக்கின்றன. நம்முடைய கவனங்களை திருப்புவதற்கு இன்று நமக்கு நம்மை சுற்றி நமக்குள்ளே பல ஆயுதங்கள் பல உபகரணங்கள் இருக்கின்றன, பல பொறிகள் இருக்கின்றன. அன்பு மாணவமணிகளே, நாம் காகித உலகிலிருந்து கணிப்பொறி உலகுக்கு இன்று வந்திருக்கிறோம், காகித உலகிலிருந்து கணிப்பொறி உலகுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் காகிதம் மட்டும்தான் நிலைத்திருக்கிறது என்ற உண்மையை மறந்து விடாதீர்கள். கணிப்பொறியில் உள்ளவை அழிந்து கொண்டிருக்கின்றது, கணிப்பொறியில் உள்ளவை அவ்வப்போது வைரஸ் வந்து அழிந்து கொண்டிருக்கிறது. காகிதத்தில் உள்ளவை, மைகளால் எழுதப்பட்டவை, அச்சு போடப்பட்டவை, புத்தகங்கள் நூல் வடிவில் உள்ளவை, எழுத்து வடிவில் உள்ளவை மட்டும் தான் எஞ்சி இருக்கின்றன. எவையவையெல்லாம் சொற்கொப்பியாக இருக்கின்றதோ, மென்பொருளாக இருக்கின்றதோ, அவை அனைத்தும் அவ்வப்போது வைரஸ் தாக்கி கிருமி தாக்கி அழிந்து கொண்டே போயிருக்கின்றன. ஆகவே அன்பு மாணவ மணிகளே, கம்ப்யூட்டரை நம்பி, பேஸ்புக்கை நம்பி, இன்டர்நெட்டை நம்பி, வாட்ஸ்அப்பை நம்பி, டெலிகிராமை நம்பி வாழ்கின்ற இந்த காலத்திலே இது ஒன்றும் நிலைக்க மாட்டாது என்ற செய்தியை நான் இந்த இடத்திலே சொல்லி வைத்தேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய எழுத்துக்கள், நம்முடைய அச்சு போடப்பட்டவை, நம்முடைய கைகளினால் எழுதி வைத்தவை, இவை மட்டும்தான் நிலைக்கப் போகிறது. ஆகவே புத்தகங்களை தூக்குங்கள், அமைதியாயிருங்கள், அமர்ந்து படியுங்கள். உங்களுடைய கண்களுக்கு அதில் ஈரற்றம் இருக்கிறது, உங்களுடைய கண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இன்று 10 வயது மாணவன், 15 வயது மாணவன் இன்று கண்ணாடி போடும் நிலைக்கு வந்திருக்கிறான். நான் 30 வயதில் கண்ணாடி போட வேண்டிய நிலைக்கு வந்தேன். ஆனால் அது கூட நான் ஒரு என்னை பொறுத்த மட்டிலே நான் பல வகையில் பாதிக்கப்பட்டிருப்பதை உணர்கிறேன். ஆனால் இன்று 3 வயது 5 வயது மாணவன் ஒருவன் கண்ணாடி பாவிப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறான். காரணம், இந்த கணிப்பொறி கம்ப்யூட்டருக்கு முன்னால் அதிகமான நேரம் அவன் செலவழிக்கிறான். ஆனால் புத்தகங்களை திறந்து படியுங்கள், முயற்சியோடு படியுங்கள், அதனை பார்த்து பார்த்து படியுங்கள், அது உங்களுக்கு மனதில் ஏறிக்கொண்டே இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். இந்த கணினி உங்களுக்கு நிரந்தரமான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தவல்ல, ஒரு பொறி அல்ல என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு மாணவ மணிகளே, முயற்சியோடு படியுங்கள், ஈடுபாட்டோடு படியுங்கள். ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் முயற்சி வந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக நீங்கள் படிப்பதை மீட்டி மீட்டி படியுங்கள், மீட்டி மீட்டி படியுங்கள். பரீட்சைக்காக மாத்திரம் படிப்பதை நிறுத்துங்கள், பரீட்சைக்காக மாத்திரம் படிப்பதை நிறுத்துங்கள். எப்பொழுதும் படித்துக் கொண்டிருங்கள். இன்று படிப்பது இனி என்றும் எனக்கு மனதில் இருக்க வேண்டும், என் வாழ்க்கையில் தொடர வேண்டும். நாம் படிக்கின்ற நல்ல விடயங்கள் நமது வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்பதற்காக வழிபடியுங்கள். இன்று நம்முடைய கல்வியின் நிலை என்ன தெரியுமா? கல்வி, பரீட்சை, தொழில். கல்வி, பரீட்சை, தொழில். ஏன் படிக்கிறாய்? பரீட்சைக்காக படிக்கிறேன். ஏன் பரீட்சை எழுதுகிறாய்? தொழிலுக்காக எழுதுகிறேன். ஏன் படிக்கிறாய்? பரீட்சைக்காக. ஏன் பரீட்சை? தொழிலுக்காக. சகோதரர்களே, கல்வி என்பது ஈட்டில் தொழிலுக்கு என்ற நிலைக்கு என்று வந்திருக்கிறது. அங்கேயே நாம் தப்பு செய்திருக்கிறோம். கல்வி தொழிலுக்கல்ல, கல்வி வாழ்க்கைக்கு. கல்வியை வாழ்க்கைக்காக படிப்பீர்கள் என்றால் 4 4 8 என்று பரீட்சைக்காக படிக்காமல் தொழிலுக்காக படிக்காமல் வாழ்க்கைக்காக படிப்பீர்கள் என்றால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதே சமயத்தில் கற்ற நான்கும் நான்கும் எட்டு என்பது இறுதி வரைக்கும் மனப்பாடத்தில் இருக்கும், அது வாழ்க்கைக்கு கை கொடுத்துக் கொண்டிருக்கும். பரீட்சைக்காக நீங்கள் படித்தால், பரீட்சையை மையப்படுத்தி படித்தால், பரீட்சை முடிந்த கையோடு ஓரிரு நாட்களில் அது மறந்து போய்விடும். எதற்காக நீங்கள் படிக்கிறீர்களோ அதற்காகத்தான் அந்த கல்வி உதவக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள ஆசிரியைகளே, ஆசிரியர்களே, கண்டிப்பாக நீங்கள் ஒரு விடயத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. மாணவர்களை பரீட்சைக்கு தயார்படுத்துவதை விட வாழ்க்கைக்கு தயார்படுத்துங்கள் என்கிறேன். மாணவர்களை பரீட்சைக்கு தயார்படுத்துவதை விட வாழ்க்கைக்கு தயார்படுத்துங்கள் என்கிறேன். வாழ்க்கையிலே பரீட்சையை காட்டி காட்டி பயமுறுத்தி பயமுறுத்தி இன்று மாணவர்கள் தற்கொலை செய்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். பரீட்சையில் ஒழுங்கான பெறுபேறு கிடைக்கவில்லை, அதனால் எத்தனையோ மாணவர்கள் பாடசாலைகளிலே தற்கொலைகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். பாடசாலை மாணவர்கள் பெரும் கவலைக்கிடமான ஒரு செய்தி. பரீட்சையை பயங்கரமானதாக காட்டப்பட்டிருக்கிறது. அன்பு மாணவிகளே, பரீட்சை என்பது நம்முடைய ஆற்றலை இடை போடுவதற்கு அல்ல, பரீட்சை என்பது நம்முடைய நினைவை இடை போடுவதற்கு அல்ல, பரீட்சை என்பது நமது சிந்தனை வளத்தை பரீட்சிப்பதற்கு அல்ல, பரீட்சை என்பது கல்வியில் நாம் எந்த தரத்தை அடைந்திருக்கிறோம் என்பதை பரிசோதிப்பதற்கு அல்ல, பரீட்சை என்பது நம்முடைய வாழ்வியலின் இன்னபல அம்சங்களை முடிவு செய்வதற்கு ஒன்றல்ல. பரீட்சை என்பது பரீட்சையின் நோக்கத்தை என்று நான் சொல்லித் தருகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் எந்த பாடத்தில் பரீட்சை எழுதுகிறானோ அந்த பாடத்தில் அந்த நேரத்தில் எந்த நிலையில் தான் இருக்கிறான் என்பதை சுயமதிப்பீடு செய்வதற்கான ஒரு ஏற்பாடு. ஒருவன் எந்த பாடத்தில் பரீட்சை எழுதுகிறானோ அந்த பாடத்தில் அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் எந்த நிலையில் தான் இருக்கிறேன் என்பதை அவன் தனக்குத்தான் சுயமதிப்பீடு செய்வதற்கான ஒரு ஏற்பாடு அவ்வளவுதான். மற்றபடி ஒரு மனிதரின் ஆற்றலை, திறமையை, அவரின் ஆளுமையை, அவரின் அறிவை, அவரின் நினைவை, வாழ்வியலின் இன்னொரு அம்சங்களை எடை போடுவதற்கு, பரீட்சித்து பார்ப்பதற்கு, சோதனை செய்வதற்குரிய ஒரு வழியோ முறையோ பரீட்சை அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே பரீட்சைக்காக கல்வி ஆனதன் காரணமாக, பரீட்சை தொழிலுக்காக ஆனதன் காரணமாக, ஈட்டில் கல்வி தொழிலுக்கென்று ஆனதன் காரணமாக, தொழில் கிடைக்காது பரீட்சையில் நான் சித்தி அடையவில்லை என்றால், பரீட்சையில் நான் தோற்று போனேன் என்றால் நான் வாழ்க்கையில் தோற்று போனேன், பரீட்சையில் நான் சித்தி அடையவில்லை என்றால் வாழ்க்கையில் சித்தி அடைய தவறி போனேன் என்று மாணவன் முடிவு செய்து கொண்டிருக்கிறான். பரீட்சை ஒரு பயங்கரமான பொருளாக, பயங்கரமான ஒரு வேலையாக இன்று மாணவர்கள் மத்தியிலே காட்டப்பட்டிருக்கிறது. பரீட்சைகளை கண்டு பயப்பட வேண்டாம் அன்பு மாணவ மணிகளே. பரீட்சை ஒன்றுமல்ல, பரீட்சையில் உலகத்திலே தோற்று போனவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், பரீட்சையிலே எத்தனையோ பேர் பின்வாங்கியவர்கள் இருக்கிறார்கள், பரீட்சையில் எத்தனையோ பேர் பின்வாங்கியவர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, வாலம் அன்னமா அஸ்வாபத் நம்பும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் விதித்தபடி நடக்கிறது, உமக்கு கிடைத்தது உமக்கு தவறி போவதற்கு இருக்கவில்லை, உமக்கு தவறி போனது உமக்கு கிடைப்பதற்கு இருக்கவில்லை. பரீட்சையில் நீ சித்தறிந்திருந்தால் நீ தவறி போவதற்கு இருக்கவில்லை, பரீட்சையில் நீங்கள் தவறி இருந்தால் கோட்டை விட்டு இருந்தால் நீர் சித்தி அடைவதற்கு இருக்கவில்லை என்பதை விளங்கிக் கொள்ளும் வண்ணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் கதரை விதியை நம்புகிறவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள். எல்லோரும் இந்த கதரை நம்ப வேண்டும். ஆகவே அன்பு மாணவ மணிகளே, பரீட்சைகளை கண்டு பாம்பை கண்டு பறை நடுங்குவது போல் பரீட்சையை கண்டு நீங்கள் நடுங்கக்கூடாது. தைரியமாக முகம் கொடுங்கள். பரீட்சையில் தோல்வி என்பது ஒன்று கிடையாது, வாழ்க்கையில் தோல்வி என்று ஒன்று கிடையாது. வாழ்க்கையில் எல்லாமே சந்தர்ப்பங்கள், எல்லாம் அனுபவங்கள். வாழ்க்கையில் தோல்வி என்று ஒன்று கிடையாது, தற்காலிக பின்னடைவு. பரீட்சையில் நாம் சித்தியடைய தவறினோமா, அது ஒரு தற்காலிக பின்னடைவாக எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த முயற்சிக்கு முன்வாருங்கள், பரீட்சையை தொடர்ந்து செய்யுங்கள். நம்முடைய நாட்டிலே, நம்முடைய ஊரிலே, நம்முடைய அமைப்பிலே கொடுக்கப்பட்டுள்ள கல்வியை நாம் பெற்றுக்கொண்டு நமக்கு ஒரு பெரும் இலட்சியத்தை வைத்து நாம் பயணிக்கிறோம். நாம் பெறுகிற கல்வி அது வாழ்க்கைக்குரியதாக நீங்கள் முடிவு செய்து கொண்டு அதனை கொடுங்கள். அன்பு ஆசிரியர்களே, அதனை கொடுக்கிற வேலையிலே உங்களது மாணவர்களுக்கு, அதனை கல்வியை கொடுக்கிற வேலையிலே உங்களது மாணவ மணிகளுக்கு வாழ்க்கைக்குரியதாக காட்டிக் கொடுங்கள். பரீட்சைக்குரியதாகவோ தொழிலுக்குரியதாகவோ காட்டிக் கொடுக்காதீர்கள். இந்த அன்பான வேண்டுகோளை உங்களிடத்திலே இந்த இடத்திலே பணிவாக முன்வைக்க விரும்புகிறேன். அன்பு மாணவ மணிகளே, பாவங்களில் இருந்து தூடுபட்டிருங்கள். உங்களுடைய கல்வியிலே நீங்கள் முன்னேற வேண்டுமா? உங்களுக்கு நினைவாற்றல் நிறைய தேவைப்படுகிறது. படிப்பவை நினைவில் நிற்க வேண்டும், மனதில் நிற்க வேண்டும், மறக்காமல் இருக்க வேண்டும். ஆனால் எப்பொழுது நீங்கள் பாவங்கள் அதிகமாக செய்வீர்களோ, நீங்கள் நினைக்கிறீர்களா பாவங்கள் என்று சொல்லும் போது, அது வெவ்வேறு வகையான நாம் படித்திருக்கக்கூடிய பல வகையான பெரும் பாவங்கள் இல்லை. நாம் சாதாரணமான சின்ன பாவங்கள் நிறைய செய்கிறோம், சின்ன சின்ன பாவங்கள் செய்கிறோம், சின்ன பொய்கள் சொல்லுகிறோம், சின்ன பொருள்கள் சொல்லுகிறோம், எப்படியோ சின்ன சின்ன பாவங்கள் செய்கிறோம். நேரத்துக்கு தொழுவதை விடுகிறோம். நேரத்துக்கு தொழுவதை விடுவது பெரும் பாவமாக இருக்கிறது. நேரத்துக்கு தொழுகையை விடுவது பெரும் பாவமாக இருக்கிறது. டியூஷனுக்கு போகிறோம், நேரத்துக்கு தொழுகையை விடுகிறோம். இப்பொழுது புகருடைய நேரம் புகுத்துவதாக வேண்டும். பாடசாலையில் இருந்து வீட்டுக்கு செல்கிறோம். சில பல வேலைகளிலே போன கழிப்பில் களைப்பிலே போன அலுப்பிலே நம்மிடத்திலிருந்து புகருடைய நேரம் தவறி போய்விடலாம். ஆனால் இதுவெல்லாம் பெரும் பாவமாக இருக்கிறது. பருவான தொழுகைகளை உரிய நேரத்துக்கு நீங்கள் தொழாமல் அதனை பிற்படுத்துவதானது அடுத்த நேர தொழுகை வரைக்கும் அது பெரும் பாவமாக இருக்கிறது. இந்த பாவங்கள் எல்லாம் இருள். பாவங்கள் எப்பொழுதும் இருள். நீங்கள் பாவங்கள் செய்கிற வேலையிலே உங்களுக்கு நடைபெறுவது என்ன தெரியுமா? மலக்குகள் அல்லாஹ்விடத்திலிருந்து அறிவையும் ஞானத்தையும் ஒளியாக சுமந்து வருபவர்கள் உங்களிடத்திலே நெருங்க மாட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னி லஅஹ்சிபு அர்ரஜுல் யன்ஸல் இல்ம கான யஅலமு லில் கதீஅத்தி கான யஅமலுஹா. தான் செய்து கொண்டிருந்த தவறின் காரணமாக தான் அறிந்து கொண்டிருந்த அறிவை மனிதன் மறக்கிறான் என்று நான் கருதுகிறேன் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறார்கள். இன்று நாம் பேசுகிறோம், பெற்றோர்கள் சொல்ல கேட்கிறோம், எனது மகன் கணக்கு பாடத்தில் கணக்கு விடுகிறான், எனது மகன் விஞ்ஞான பாடத்தில் கோட்டை விடுகிறான், எனது மகனுக்கு மகளுக்கு என்னதான் படித்துக் கொடுத்தாலும் ஏறுவதாக இல்லை, மந்தப்புத்தியாக இருக்கிறது, நினைவே கிடையாது, இன்று ஒன்று படித்துக் கொடுத்தால் நாளை அதனை கேட்டு அவனிடத்திலே மீண்டும் ஒப்புவிக்கிறானா என்று கேட்டு பார்த்தால் ஒப்புவிப்பதற்கு தவறுகிறான், சொல்லுகிற வேலைகளை செய்கிறான் இல்லை, பாடத்திலே அவனுக்கு ஈடுபாடு கிடையாது, மீட்சி செய்கிறான் இல்லை என்று முறையிடுகிறார்களே பெற்றோர்கள். போதாத்துறைக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களிடத்திலே முறைப்பாடு செய்கிறார்களே. அன்பு மாணவ மணிகளே, இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பாடங்களிலே உங்களுக்கு ஆர்வம் இல்லையா? படிப்பதிலே உங்களுக்கு ஈடுபாடு இல்லையா? படிப்பவை நினைவில் நிற்கவில்லையா? உங்களிடத்திலே பாவங்கள் நிறைந்திருக்கின்றன, பாவங்கள் அல்லது கொஞ்சமாக இருக்கின்றன. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாணவனாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே போன போது அந்த மாணவனை பார்த்த உஸ்தாத் ஆசிரியர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னி அரல்லாஹ் கத் அல்கா அலா கல்பிக நூரா ஃபலா துத்ஃபிஹு பிழ்மத்தில் மஅசியா. நிச்சயமாக அல்லாஹ் உமது இதயத்தின் மீது ஒரு பிரகாச ஒரு வெளிச்சத்தை போட்டிருக்க பார்க்கிறேன், உமது இதயத்தின் மீது ஒரு வெளிச்சத்தை போட்டிருக்க பார்க்கிறேன், அதனை பாவ இருள் கொண்டு அணைத்து விடாதீர் என்றார்கள். அல்லாஹ் உம்முடைய இதயத்தில் அறிவை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வெளிச்சத்தை போட்டிருப்பது எனக்கு விளங்குகிறது. ஒரு ஆசிரியனுக்கு விளங்கும், உண்மையான ஆசிரியனாக இருந்தால் அவனுடைய மாணவனை பற்றி அவனுடைய மனோபாவத்தை புரிந்து கொள்வார். அவனுடைய பார்வையில் அவருக்கு 1000 அர்த்தங்கள் தென்படும். அவருடைய முகபாவத்தில் அந்த ஆசிரியருக்கு 1000 விடயங்கள் உணர்வுகள் பிரதிபலிக்கும். உண்மையான ஆசிரியர் மாணவரோடு ஒன்றித்து இருக்கக்கூடிய ஆசிரியர், கல்வியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஆசிரியருக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மாணவன் ஒவ்வொருவரின் முகமும் 1000 அர்த்தங்களை சொல்லும், ஒவ்வொருவரின் பேச்சும் 1000 உணர்வுகளை வெளிப்படுத்தும், ஒவ்வொருவனின் பார்வையும் 1000 விடயங்களை வெளிச்சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவருக்கு விளங்கும். என்ன சொன்னார்கள்? அந்த வெளிச்சத்தை நீர் பாவ இருள் கொண்டு அணைத்து விடாதீர், பாவம் செய்வீரா அது போய்விடும் என்று சொல்லி வைத்தார்கள். என்னுடைய நேரம் வரையறுக்கப்பட்ட நேரம் நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பு மாணவ மணிகளை, சுருக்கமாக பேசி நிறைவுக்கு வருகிறேன். பாவம் செய்வதிலிருந்து தவிர்த்து வாழுங்கள். உங்களுடைய கல்வியில் நீங்கள் முன்னேற வேண்டுமா? நீங்கள் அத்தியாவசியமாக செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். உங்களுடைய அறிவு அதிகரிக்க வேண்டும், உங்களுடைய விவேகம் அதிகரிக்க வேண்டும், உங்களுடைய நினைவு அதிகரித்திருக்க வேண்டும், படிப்பவற்றை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிலை நிற்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உலகத்தின் இன்னென்ன தேவைகளை கேட்டுக்கொள்வீராக, இன்னென்ன விடயங்களை கேட்டுக்கொள்வீராக, அல்லது தீன் சார்ந்த இன்னென்ன விடயங்களை கேட்டுக்கொள்வீராக என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே ஒன்றை சொல்லிக் கொடுத்தான், வகுல் ரப்பி ஜிதனி இல்மா, ரப்பே என்னுடைய அறிவை அதிகப்படுத்தித்தா என்று சொல்வீராக என்று அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அன்பு மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் அடிக்கடி செய்ய வேண்டிய ஒரு துஆ நம்முடைய அதிக அறிவை அதிகப்படுத்தித்தா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பது. ஆகவே அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை செய்து வாருங்கள். இதன் மூலம் உங்களுடைய அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும், உங்களுடைய நினைவு வளர்ந்து கொண்டிருக்கும், உங்களுடைய ஞாபக சக்தி வளர்ந்து கொண்டிருக்கும், உங்களுடைய விளக்கம் வளர்ந்து கொண்டிருக்கும், உங்களுடைய விவேகம் வளர்ந்து கொண்டிருக்கும். விவேகம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. விவேகம் சித்த சுவாதீனம் மட்டும் போதாத அறிவுக்கு விவேகம் தேவைப்படுகிறது. இன்று மந்த புத்திக்கு காரணம், விவேகம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை நாம் படித்தோம். விவேகத்தை கூட்டிக் கொள்வதற்கும் சில வழிகள் இருக்கின்றன, விவேகத்தை கூட்டிக் கொள்வதற்கும் சில வழிகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் அளவுக்கதிகமாக சாப்பிடாமல் இருப்பது, அளவுக்கதிகமாக சாப்பிடுவதை தவிர்ப்பது. அளவுக்கதிகமாக சாப்பிடுவது நமது விவேகத்தை இல்லாமலாக்கிவிடும். இன்று சில மாணவர்களிடத்திலே இருக்கிற ஒரு பழக்கம் தான், தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்களின் வாய் ஏதோ ஒன்றை அசை போட்டுக் கொண்டிருக்கும். உணவுக்கு பின் உணவு, இதுகாலு தாமி அலத் தாம் என்று இமாம்கள் அறிஞர்கள் சொல்லி தந்தார்கள். ஒரு உணவு சாப்பிட்டு முடிய அடுத்த உணவு, இது நமது விவேகத்தை இல்லாமலாக்கிவிடும். அல் பித்னா துஹிபுல் ஃபித்னா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வயிறு நிறைய உண்டு கொண்டிருப்பது அது விவேகத்தை இல்லாமல் செய்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அளவோடு சாப்பிடுவோம், சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை, சாப்பாட்டின் அளவை குறையுங்கள் என்று சொல்லவில்லை. அளவுக்கு சாப்பிடுவோம், பசிக்கேற்ப சாப்பிடுவோம், ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்ப்போம், அடர்ந்து தொடர்ந்து சாப்பிடுவதை தவிர்ப்போம், வகை தொகையின்றி சாப்பிடுவதை தவிர்ப்போம். அதன் மூலம் நமது விவேகத்தை நாம் பாதுகாக்கிறோம். விவேகம் முக்கியமான ஒன்று. நாம் ஏற்கனவே படித்த இலக்கியத்தோடு படித்து, ஈடுபாட்டோடு படித்து, முயற்சியோடு படித்து, அறிவுலகத்தின் மேதையாக மாறிய அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாவிடத்திலே கேட்கப்பட்டது, அன்னா அஸ்பத்தா ஹாதல் இல்ம், இவ்வளவு பெரும் அறிவு திரட்டை எப்படித்தான் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், அடைந்து கொண்டீர்கள் என்று கேட்கப்பட்டது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரெண்டே ரெண்டின் மூலமாக அடைந்து கொண்டேன். பிலிசானின் சவுல் வகல்பின் அகூல், அதிகம் விசாரிக்கிற நாவினாலும் அதிகம் கிரகித்துக் கொள்கிற இதயத்தினாலும் என்று சொல்லி வைத்தார்கள். நாம் முயற்சி செய்து செய்து ஆசிரியர்களை தேடி தேடி கேட்டு கேட்டு படிக்க வேண்டும், விளக்கம் கேட்டு கேட்டு படிக்க வேண்டும். படிப்பதை கேள்விப்படுவதை நாம் கிரகிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதுக்கு தேவைப்படுவது விவேகம். ஆக அன்புள்ள மாணவிகளே, ஆசிரியர்களோடு இருந்து, அவர்களோடு ஒன்றித்திருந்து, அவர்களுக்கு மரியாதை கொடுத்து, அவர்களை அன்பாக பார்த்து, அவர்களிடத்திலே படிப்பவர்களாக மாறுங்கள். ஒரு 5 நிமிடத்தில் நான் முடித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்களோடு மிகவும் மரியாதையாக பழகுவதானது அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு அறிவு வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அவர்களை உங்களுடைய தந்தையாக மதியுங்கள், அவர்களை உங்களுடைய தகப்பனாக மதியுங்கள், அவர்களை உங்களுடைய தாயாக மதியுங்கள். உங்களுக்கெல்லாம் 2 தந்தைகள் இருக்கிறார்கள். உலகத்திலே படித்த ஒவ்வொருவனுக்கும் 2 தந்தைகள் இருக்கிறார்கள். நான் சொல்லவில்லை, பேரறிஞர் அப்துல் ரவூப் அல் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஃபைபுல் கதீர் என்ற நூலிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அபுல் இஃபாதா அறிவு படித்துக் கொடுத்த தந்தை, அபுல் விலாதா பெற்று போட்ட தந்தை. ஒருவர் நம்மை பெற்று போட்ட தந்தை, நம்மை ஈன்ற தந்தை பயாலஜிக்கல் ஃபாதர். மற்றவர் நமக்கு அறிவு கொடுத்த தந்தை, அவர் நம்மை உருவாக்கி விட்ட தந்தை, ஒழுக்கத்தை கொடுத்த தந்தை, அறிவை ஊட்டிய தந்தை, ஆசிரியர். இருவரையும் நாம் மதிக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் ஆசிரியர் தந்தை இருக்கிறாரே, பெற்றெடுத்த தந்தையை விட உரிமையால் மகத்தானவர் என்று சொல்லி வைத்தார்கள். இஸ்கந்தர் துல்கர்னேன் என்று ஒரு பெரும் மனிதரை நீங்கள் குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபின் இறுதியிலே படிக்கிறீர்கள். அந்த மனிதரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி தெரியுமா? நம்மிடத்திலே கேட்கப்பட்டால் நமக்கு பதில் சொல்வதற்கு தலை சுற்றும். என்ன கேள்வி தெரியுமா? அன்பு மாணவ மணிகளை, இந்த சம்பவத்தை மறந்து விடாதீர்கள். என்ன கேள்வி தெரியுமா? உம்முடைய தந்தை உம்மிடத்திலே அதிகம் கண்ணியத்துக்குரியவரா, அல்லது உம்முடைய ஆசிரியர் உம்மிடத்திலே அதிகம் கண்ணியத்துக்குரியவரா? என்ன பதில் சொல்லலாம்? என்ன பதில் சொல்லலாம்? ஆசிரியரை தூக்கி பிடிப்பதா, அல்லது தந்தையை தூக்கி பிடிப்பதா? நமக்கு தலை சுற்றும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய ஆசிரியர். காரணம், அவர் நிரந்தரமான அழிந்து போகாத மறுமை வாழ்க்கைக்கு காரணம். என்னுடைய தந்தை, அவர் இந்த உலகத்து வாழ்க்கைக்கு காரணம். இந்த உலகத்தில் அவர் நான் வருவதற்கு காரணம், என்னை பெற்று போட்டார். ஆனால் மறு உலகத்திலே நான் ஜெயிப்பதற்கு, சுவனத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு வழியை காட்டியவர், அதற்குரிய அறிவை கொடுத்தவர், அதற்குரிய பக்குவத்தை தந்தவர், ஒழுக்க சீரனாக என்னை மாற்றியவர் அது ஆசிரியர். ஆகவே தந்தையை விட நான் அதிகம் கௌரவிப்பதற்கு அருகதையானவர் என்னுடைய ஆசிரியர் என்று சொல்லி வைத்தார். இறுதியாக உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். பெரும் அறிஞர், பெரும் கலீஃபா ஹாரூன் ரஷீதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ஹாரூன் ரஷீத் என்று ஒரு அப்பாசிய கலீஃபாவை படித்திருக்கிறீர்கள். ஒரு பெரும் நிலப்பரப்பை, உலகத்தின் பெரும் பகுதிகளை தன்னுடைய ஆட்சியின் கீழ் வைத்திருந்து ஆட்சி செய்தவர். ஒரு நிலையான, நேர்மையான, நீதியான ஆட்சிக்கு சொந்தம் கொண்டாடியவர். அவருடைய ஆட்சியின் எல்லையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? அவர்கள் மலைமயத்தை பார்த்து சொல்வார்களாம், ஐயத்துஹஸ் ஸஹாபா في اي مكان شئت امطري فسوف يحمل الي خراجك ان شاء الله. மேகமே, நீ விரும்பிய இடத்தில் பெய்து கொள்ளலாம், உன்னுடைய நிலவரி எனக்கு சுமந்து வரப்படும் என்று சொல்வார்களாம். நீ இந்த இடத்தில் பெய்து கொள்ளலாம், நான் இருக்கிற ஊரிலே, இல்லை என்றால் நீ வேறு இடத்தில் பெய், அங்கெல்லாம் எனக்கு விலைகள் போடப்பட்டு விளைச்சல்கள் நடைபெற்று அங்கிருந்து எனக்கு நிலவரி வந்து சேரும் என்று சொல்வார்களாம். அவர்கள் தன்னுடைய மகனை ஒரு ஆசிரியரிடத்திலே குன்றி அறிவு போதிப்பதற்காக, ஒழுக்கம் போதிப்பதற்காக ஒப்புவிக்கிறார்கள், ஒப்படைக்கிறார்கள். அஸ்மாயி என்ற ஒரு பெரும் அறிஞர், அஸ்மாயி என்ற ஒரு பெரும் அறிஞர் அவர்களிடத்திலே தனது மகனை கொண்டு போய் ஒரு மாணவனாக கொடுத்து விட்டு வருகிறார்கள். ஒரு நாள் தன் மாணவனை பார்க்க போகிறார்கள். அங்கே தன்னுடைய ஆசிரியர் அஸ்மாயி உகூ செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகன், அவருடைய மாணவன், அவருக்கு பாத்திரம் ஒன்றில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஆசிரியர் அந்த பாத்திரத்தில் வரக்கூடிய தண்ணீரை கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறார். கலீஃபாவோ ஆசிரியரை பார்த்து, இமாம் அஸ்மாயியை பார்த்து சற்று கடிந்து கொண்டார்கள். எதற்காக? அரசு குமாரனை கொண்டு உங்களுடைய உதவி செய்வதற்கு நீர் ஊற்ற வைத்திருக்கிறீரா என்பதற்காக? இல்லை. சொன்னார்கள், என்ன தெரியுமா, இமாம் அவர்களே, எனது மகனை உங்களிடத்திலே அனுப்பியிருப்பது அறிவையும் ஒழுக்கத்தையும் கொடுப்பதற்காக, அறிவையும் ஒழுக்கத்தையும் ஊட்டுவதற்காக. நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா இமாம் அவர்களே? அவருடைய ஒரு கையால் உங்களுக்கு பாத்திரத்தை பிடித்து நீர் ஊற்ற சொல்லி இருக்க வேண்டும், அவரின் மறுகையால் உங்களுடைய பாதத்தை, காலை கழுவி விட்டு சொல்லி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பு மாணவ மணிகளே, இப்படித்தான் நம்முடைய அறிவு பாரம்பரியம் இருந்திருக்கிறது. நம்முடைய ஆசிரியர்களை மதித்து மதித்து வந்த பெரும் அறிஞர்கள் தான் உலகத்திலே இன்றும் மனிதர்களால் இதயங்களிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சிறந்தவர்களாக வாழ்க்கையிலே, நல்லவர்களாக வாழ்க்கையிலே ஆக வேண்டும் என்றால், அறிஞர்களாக ஆகலாம், சந்தேகமில்லை, முயற்சி செய்தால். ஆனால் மனித இல்லங்களிலே, மனித உள்ளங்களிலே வாழக்கூடிய நல்லவர்களாக மாற வேண்டும் என்றால், நீங்கள் எந்த ஆசிரியர்களிடத்திலிருந்து அறிவை பெறுகிறீர்களோ அந்த அறிவு உங்களுக்கு பயன் கொடுக்க வேண்டும் என்றால், இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு பணிந்து நடங்கள், அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள், அவர்களின் அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள், அவர்களின் பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அவர்களின் துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள், அவர்கள் சொல் பேச்சு கேட்டு நடங்கள், அவர்களின் வழிகாட்டலை ஏற்று நடங்கள், அவர்களுக்கு தலை சாயுங்கள், அவர்கள் கோரிய, அவர்கள் கீழிய கோட்டை தாண்ட வேண்டாம், அவர்கள் சொன்ன பேச்சை மீற வேண்டாம். அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இன்று நான் உங்கள் மத்தியிலே இந்த விடயங்களை தான் சொல்வதற்கு வந்தேன். அதாவது, அறிவு தேடுவதென்றால் உங்களிடத்திலே இலட்சியம் இருக்க வேண்டும், ஈடுபாடு இருக்க வேண்டும், முயற்சி இருக்க வேண்டும், மீட்டல் இருக்க வேண்டும், பாவங்களை தவிர்த்திருப்பது இருக்க வேண்டும், துவா இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்து ஒழுக்கத்தோடு நீங்கள் படிக்க வேண்டும். அறிவு உங்களிடத்திலே வருவதற்கு இதுவெல்லாம் அத்தியாவசியமாக இருக்கிறது. இவற்றை உங்களிடத்திலே உங்களுக்கு சொல்வதை விட எனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால், ஆசிரியர்களை மதிப்பதில் நான் எவ்வளவு ஈடுபாடு காட்டுகிறேன் என்பது எனக்கு கேள்வியாக இருக்கிறது. இந்த போதனையை நான் உங்களிடத்திலே சொல்லிவிட்டு செல்வதற்கு முன் அந்த கேள்வியை நான் என்னிடத்திலே முதலாவது கேட்கிறேன். எனக்கு போதனையாக அதனை நான் விடுகிறேன், இரண்டாவது உங்களுக்கும் விடுகிறேன். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த சபையிலே, இந்த ஊரிலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறானே, இதே போன்று எம்மை மறுமையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுவனலோகத்திலே எம் அன்னைவரையும் அவர்களோடு ஒன்று சேர்த்து வைப்பாராக. இந்த நல்ல நேரத்தை நமக்கு ஏற்பாடு செய்து சென்ற அல்லாஹ்வுக்கு முதற்கண் நன்றி செலுத்துகிறேன். இந்த சபைக்கு அல்லது இந்த நிகழ்வுக்கு என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து அழைத்து நான்கு விடயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு அழைப்பு விடுத்த சகோதரர் மௌலவி நேமத்துல்லாஹ் அவர்களுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் ஊர் பிரமுகர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பாடசாலை அதிபர் பிரதி அதிபர் ஆசிரியர்கள் உள்ளிட்ட எல்லோருக்குமாக நான் எனது நன்றி மலர்களை ஜசாக்முல்லாஹு கைரா சொல்லி அவர்கள் மீது தூவுகின்றேன். இந்த கலா நிலையம் இவ்வளவு ஆண்டு காலமாக வளர்ந்து வந்திருப்பது போல் இதை விட வளர்ச்சியுள்ள பல நல்ல நாட்களை இறுதி நாள் வரைக்கும் சந்திக்க வேண்டும் என்று எனது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பிரார்த்திக்கிறேன். இந்த கல்லூரி வாழ வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும். இந்த கல்லூரிக்காக உழைக்கக்கூடியவர்களும் வாழ வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும். இந்த கல்லூரியின் வளாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திலும் அல்லாஹ்தாலா பரக்க செய்ய வேண்டும். இதில் இருக்கக்கூடிய வளங்கள், வரங்கள், மரங்கள், மண், செடி, கொடி, கட்டிடங்கள், கற்கள் எல்லாவற்றிலும் இங்கே இந்த வளாகத்துக்குள் பறக்கக்கூடிய பறவைகள் உட்பட வீசுகின்ற காற்று உட்பட வருகின்ற தூசு உட்பட எல்லாவற்றிலும் அல்லாஹாலாவுடைய பரக்கத்து நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆயுள் காலத்துக்கு பின்னரும் இறுதி நாள் வரைக்கும் இந்த பாடசாலை இதைவிட உயர்ந்ததாக ஆகி இந்த சமூகத்துக்கு ஒளிவிளக்காக இருக்க வேண்டும் என்று நான் கூடவே பிரார்த்திக்கிறேன். என்னையும் உங்களையும் அல்லாஹாலா அன்பானவர்களாகவும் ஒருவர் மற்றவரை அன்போடு பார்ப்பவர்களாகவும் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.